மற்றும் கிரியை, அதாவது புத்திர மார்க்கம். புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகையொளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆபாகித்து சுத்தபக்தியினால் அரிச்சித்து பரவி போற்றி கருவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் இக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலந்தன் அருகிருப்பர் நினையுங்காலே. புத்திரமார்க்கம் புகழின் புத்திரநெறியை சொல்லுமிடத்து புதிய விரை போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு, அதாவது புதிதாகிய வாசனையுடைய மலர்கள், விரை போது விரைனா வாசனை, போதுனா மலர், வாசனையுடைய மலர்கள். அப்புறம் புகைன்னு சொன்னது தூபம், ஒளின்னு சொன்னது தீபம். புதிதாகிய வாசனையுடைய மலர்கள் தூபம் தீபம் திருமஞ்சனம் திருவமுது முதலிய பூசோபகரணங்கள் எல்லாம், அதாவது பூசைக்குரிய உபகரணங்கள், பூசைக்குரிய கருவிகள், பூசோபகரணங்கள் எல்லாம் தேடி அமைத்துக் கொண்டு அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய வேலை இருக்கு பாருங்க. மலர்கள் தூபம் தீபம் அப்புறம் அபிஷேகத்துக்குரிய திரவியங்கள் நெவேத்தியத்துக்குரிய திரவியங்கள் இவற்றையெல்லாம் முதல்ல அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொண்டுதான் பூசையே தொடங்கணும். இது பெரிய வேலையா இருக்கும் பொழுது ஐயா இவ்வளவும் தினமும் செய்யணுமா இல்லையா, ஒரு நாள் வேற விடாம செய்யணுங்கிறாங்க. ரொம்ப சிரமமான ஒரு வழிமுறையை வந்து சைவத்திலே விதித்திருக்கின்றார்களே என்று நாம் நினைக்கிறோம். அதாவது சில வழிமுறைகள் சிலருக்கு சிரமமாக தோன்றலாம், சிரமமாக தோன்றுவர்கள் நாம குறை சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அதற்குரிய ஒரு நிலை வரும்போது அது சிரமமாக தோன்றாது. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் படிமுறை வைத்திருக்கின்றார்கள். இப்ப ஞானம் சொல்லி மணிவாசக பெருமானுடைய அந்த நிலையெல்லாம் நம்மளால இப்ப நினைச்சு பார்க்க முடியுமா, நம்ம கடைபிடிக்க முடியும்னு நினைச்சு பார்க்க முடியுமா? புகவே வேண்டாம் புலன்களில் என்று மணிவாசக பெருமான் அருள் செய்வார். ஆக அப்படிப்பட்ட அந்த பெருநிலை எல்லாம் இப்போவே நாம கடைபிடிக்கணும்னா முடியுமா? ரொம்ப மேலான நிலை ஞானம். அது மாதிரி கிரியையும் வந்து மேலான நிலைதான், சரியைக்கு மேம்பட்ட நிலை. அப்ப சரியையில் நாம வந்து போதுமான அளவு பழகி இருந்தால் இந்த கிரியை செய்வதற்கு நமக்கு ஆர்வம் நிறைய வரும். சரியை பயிற்சி வந்து குறைவாக இருந்தால் கிரியை வந்து மலைவாகத்தான் தோன்றும். ஏப்பா இத்தனை திரவியங்களையும் சேகரித்துக் கொண்டு பூசையையும் வந்து ரொம்ப நேரம் பண்ண வேண்டியது, இதற்கெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமா என்று சொல்லுவோம். நமக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய முன்வினையின் காரணமாக பல பந்தங்கள் இல்லையா, உத்தியோகம் முதலிய பல பந்தங்கள் நம்ம வந்து நேரம் நமக்கு இல்லாமல் செய்திருக்கின்றன. அந்த பந்தங்கள்லாம் எனக்கு வந்து நீங்கி இதற்கு நேரம் கிடைத்தால் எனக்கு நன்றாக இருக்குமே அப்படின்னு இந்த பூசையை செய்வதில் ஒரு விருப்பம், அறஞ்செய்ய விரும்பு, செய்யக்கூடிய ஆற்றலும் சூழலும் உடனடியாக இல்லாவிட்டாலும் கூட அந்த விருப்பம் இருக்கின்றது, அது எல்லாவற்றையும் ஏற்படுத்தும் என்ற நோக்கில் தான் நம்முடைய அவை பிராட்டியார் அவர்கள் அறஞ்செய்ய விரும்பு என்றார்கள். அதனால எந்த காரியத்தையும் அன்போடு செய்யும் போது அந்த காரியம் வந்து பெரிதாக தோன்றாது. அது நம்ம ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் அது நிச்சயமாக தெரியும். நம்ம யார் மேல ஒரு அன்பு வச்சிருக்கோமோ அவர்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யும் போதும் ரொம்ப அந்த அன்பினாலையும் ஆர்வத்தினாலையும் செய்யும் போது அந்த பெரிய காரியத்தை நம்ம எளிதாக செஞ்சிருவோம். வேற என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு மேலையும் கேட்போம். ஆனா அந்த அளவு நாம வந்து அன்பு வைக்காதவர்களை சாதாரணமானவர்களுக்காக செய்யும் பொழுது சின்ன காரியம் கூட இதையும் நம்ம வந்து மனைவிக்கு செய்ய வேண்டியிருக்கு என்ற உணர்வோடு தான் நம்ம வந்து செய்வோம். ஆகையினாலே நமக்கு இருக்கிற பல வேலைகள்ல இதையும் இவருக்காக இதையும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதே நம்ம அன்புடையவர்களுக்காக செய்யும் பொழுது எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதற்கிடையில பெரிய பெரிய வேலைகளையும் இழுத்து போட்டு நாம வந்து செய்கின்றோம். நம்முடைய அனுபவத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே போதுமான அன்பு, பூசை செய்யக்கூடிய போதுமான அன்பு வரணும்னா அந்த சரியை பயிற்சி, சரியை பயிற்சி அது வளர்ந்து முருகி வளரத்தான் கிரியையிலே நாட்டம் வரும். அந்த படிநிலையில தான் வச்சிருக்கின்ற. ஆகவே எல்லாரும் பூசை செய்தால்தான் வந்து சைவன் அப்படின்னு யாரும் சொல்லலையே, அதை நாம நினைச்சு பார்க்கணும். இல்லையா, பூசை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதிக்கு வந்துவிட்டவன் வந்து பூசை ஏற்காமல் இருந்தால் அப்போ வந்து ஆசிரியர் அவனை வந்து கடிந்து கூறுவார், பூசை செய்தாதான் சைவன் என்னையா பூசை வாங்காம இருக்க சொல்லுவார். அது அந்த மாணாக்கனுக்குன்னு பிரத்யேகமாக சொன்னது. ஆனா எல்லாருக்கும் பொதுவா சொன்னது எப்படி, தொடக்க நிலை சரியை, அந்த சரியையிலேயே கிரியை என்று உள்ளது. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பூசை செய்யி, சரியையில் யோகம் சரியையில் ஞானம் எத்தனை வைத்துள்ளார்கள் அவற்றையெல்லாம் விளக்கமாக சிவஞான பாடியத்திலே காண வேண்டும். ஆக இப்படி வைத்து இதெல்லாம் பழக பழகதான் அடுத்ததுக்கு வரலாம். ஆக சரியைன்னு ஒண்ணு நின்னா நான் மற்ற எதுவும் தொடவே கூடாது, மற்ற நெறிக்கு செல்லவே கூடாது, கிரியையோ யோகத்தையோ நினைச்சே பார்க்க கூடாது அப்படியும் சொல்லல. இந்த சொல்லுங்க சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையின் யோகம் சரியையின் ஞானமும் வைத்திருக்கின்றார்கள், படிமுறையில வைத்திருக்கின்றார்கள், ஒரு ஒன்னிலேயே நாளையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கின்றன. ஆகவே அதற்குரிய ஒரு பயிற்சி நமக்கு வரும்போது பெருமாள் மேல நமக்கு அன்பு வரும். நிச்சயமா எல்லாரும் வந்து இந்த பூசையை செய்யத்தான் போறோம். சுவாமி அதற்குரிய தகுதியை எல்லாருக்கும் ஏற்படுத்த தான் செய்வார். ஆகையினாலே புதிதாகிய வாசனையுடைய மலர்கள் தூபம் தீபம் திருமஞ்சனம் திரு அமுது முதலிய பூசோபகரணங்கள் எல்லாம் தேடி அமைத்துக் கொண்டு ஐந்து சுத்தி செய்து, ஐந்து சுத்தி அதாவது பஞ்சசுத்திகள் பண்ணி என்று சொன்னார். பஞ்சசுத்திகள் என்று சொல்வார். எவை அப்படின்னு சொன்னா, பூத சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, ஆன்ம சுத்தி, லிங்க சுத்தி என்பவன். இந்த ஐந்து சுத்திகளையும் செய்து பஞ்சசுத்திகள் பண்ணி சிவாசன மூர்த்தி மூலங்களாலே முறையே ஆசனமிட்டு மூர்த்தியை எழுந்தருளச் செய்து மூர்த்திமானாகிய பரஞ்சோதியை பாவனை செய்து ஆவாகித்து ஆவாகித்துனாலும் எழுந்தருளை பண்ணினார். உடையவர் என்று சிவலிங்கம் இருந்ததென்றால் அதுல வந்து சுவாமியை எழுந்தருளச் செய்து சுத்த பக்தியினால் அர்ச்சித்து நிர்மலமாகிய மெய்யன்பினால் அர்ச்சனை செய்து. அப்ப அர்ச்சனை செய்வதற்கு மெய்யன்பு ரொம்ப ரொம்ப அவசியம். பருவினோடும் பரவி போற்றி விருப்பத்தோடு துதித்து வழிபாடு இயற்றி நித்தலும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தியாக்கினி காரியமும் செய்து முடிப்பதா. நித்தியமும் அக்னி காரியம், அதான் நித்தலும் எரியில் வரும் காரியமும் பண்ணி 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 முடிப்பதா. முடிப்பதாங்க சேர்த்துக்கொள்ளணும். நினையுங்காலே இக்கிரியையினை ஏற்றுவோர்கள் நினையும் இடத்து புறத்தொழில் அகத்தொழில் என்னும் இரண்டானும் அருவுருவ திருமேனியை நோக்கி வழிபடுதலாகிய இக்கிரியையினை அனுப்பித்தோர். அங்க சரியைன்னு சொல்லும் போது சொல்ற இடத்துல புறத்தொழில் மாத்திரையானே உருவத்திருமேனியை நோக்கி வழிபடுதலாகிய சரியை அப்படின்னாங்க. அது மாதிரி இங்க கிரியைன்னு சொல்ற இடத்துல புறத்தொழில் மட்டுமல்ல புறத்தொழில் அகத்தொழில் ரெண்டும் உண்டு. அதாவது புறத்தே உடல் உறுப்புகளாகிய கை முதலியவற்றால் வழிபடுதலாகிய அந்த புறத்தொழிலும் இருக்கு, அப்புறம் உள்ளத்தால பாவனை செய்தலாகிய அகத்தொழிலும் இருக்கின்றது. ஆக புறத்தொழில் அகத்தொழில் என்னும் இரண்டானும் அங்க வந்து உருவத்திருமேனி சரியைக்கு, இங்க அருவுருவ திருமேனி, அதான் சிவலிங்க திருமேனி. அருவுருவ திருமேனியை நோக்கி வழிபடுதலாகிய இக்கிரியையினை அனுப்பித்தோர் நின்மலன்றன் அருகிருப்பர் சிவ சாமீபமாகிய பரமுத்தியை பெறுவர். சாமீபியம் என்பதை அருகிருப்பர் நின்மலன்றன் அருகிருப்பர் என்று முடிவு எடுத்திருக்கின்றார். சிவ சாமீபமாகிய பரமுத்தியை பெறுவர் என்க பொழிப்புரை. புறத்தொழில் அகத்தொழில் என்னும் இரண்டானும் அருவுருவ திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு கிரியை எனப்படும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்புநல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பிடில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே சொன்னார். விளக்கு தூபம் இதெல்லாம் வந்து விதியினால் இடவல்லார்க்கு. அப்ப பூசைக்கென்று ஒரு விதி உள்ளது. விதியை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிறைந்த பிறப்பு ஒருவருக்கு கிடைக்கவில்லை. அப்போ அவர் அன்பால செய்தார். அதை சுவாமி ஏற்றுக்கிறார். விதி எது விளக்கு எது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கின்றது. நம்ம உலகியல்ல நம்ம எத்தனையோ வேலைகளில் ஈடுபடுறோம் இல்லையா. வங்கிக்கு செல்கின்றோம், பேங்குக்கு செல்கின்றோம், பேருந்து செல்கின்றோம், புகை வண்டியில போய் முன்பதிவு பண்ண போகிறோம், இப்படி எத்தனையோ வேலைகள் செய்யறோம். அங்க விதி என்ன விளக்கு என்ன எல்லாம் தெரிந்து அதன்படி செய்கின்றோம். ஆனா இங்க பூசைன்னு வரும்போது விதி விளக்குகள் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறோம். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மற்ற எல்லா துறைகளிலும் விதி எது விளக்கு எது என்று தெரிந்து கொள்ள முடியும் பொழுது இங்கையும் தெரிந்து கொள்வதற்கு உள்ள முயற்சியை செய்திருக்க வேண்டும். கண்ணப்ப நாயனார் இருந்தார்னா அவருடைய குலச்சூழலுக்கு அவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனா அதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பவரிடம் இருக்கின்ற அன்பையும் கடந்த சிவபெருமான் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பேரன்பு அவரிடம் இருக்கின்றது. அத்தகைய பேரன்பு தான் அந்த விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவருக்கு அந்த பெரும்பயனை வழங்கியது. ஆகையினாலே விதி விளக்குகளை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே இருப்பவர்கள் அன்பின் வயப்பட்டு செய்கின்ற பூசையை சுவாமி ஏற்றுக்கொள்வார். ஆனா அவற்றையெல்லாம் அறிந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இருப்பவர்கள் அந்த விதி விளக்குகளை வலுவாமல் அனுட்டிக்க வேண்டும். அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு என்று மணிவாசக பெருமான் சொல்வார். அவங்க பூசை விதிகள்லாம் வந்து வயல் மாதிரி, அன்பு வந்து விதை மாதிரி. பயிர் வளரணும்னா வயலும் வேணும் விதையும் வேணும். வயல் மட்டும் ஏக்கர் கணக்கில் இருக்கு, ஆனா விதை இல்லைன்னா. அதனால விதிகள்லாம் செம்மையா தெரியுது, உள்ளத்துல அன்பு இல்லைன்னா பயன் இல்லை. இல்லையா, விதை மட்டும் இருக்கு ஆனா விதைக்க வேண்டிய உரிய நிறம் இல்லை. அது மாதிரி விதிகள்லாம் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட அன்பு இருக்கு அன்பு இருக்குன்னு இருந்தா அதுவும் பயனில்லை. ரெண்டும் வேண்டும் என்று திருவாசகத்திலே தெளிவாக சொல்கின்றார். இனி பிரியை பற்றி சொல்லக்கூடிய பாடம். சகமார்க்கம் புலனொடுக்கே தடுத்து வழி இரண்டும் சளிப்பற்று முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முட்டத் தேக்கி முழுச்சுவதி நினைந்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவந்தன் உருவத்தை பெறுவர். பொழிப்புரை இதனை சுருக்கமாக இருக்கிறது, பதவுரையை பார்க்கலாம். சகமார்க்கம் உளத்தல், சகமார்க்கம்னு தொடக்கத்துல இருக்கு, உளத்தல்னு கடைசியில வருது. உளத்தல் என்றால் பயிருதல், பயிற்சி என்று தொழில் பெயராக வருகின்றது. தோழநெறி பயிற்சியாவது, சகமார்க்கத்துக்கு தோழமை நெறி என்று பெயர். தோழநெறி பயிற்சியாவது இரண்டும் தடுத்து உச்சுவாசம் நிச்சுவாசம் இரண்டையும் அடக்கி வழி சளிப்பற்று சுழுமுனா மார்க்கத்திலே பிராணவாயுவை சலனமர நிறுத்தி புலன் ஒடுக்கி விடயங்களின் வழி மனத்தை செல்ல ஒட்டாது மீட்டு. அதாவது உச்சுவாசம் நிச்சுவாசம் இரண்டையும் அடக்க வேண்டும் என்றார். உச்சுவாசம் நிச்சுவாசம் என்பதை வந்து கீழ் நோக்கி செல்லும் வாயு மேல் நோக்கி செல்லும் வாயு என்று இரண்டாக கொள்ள வேண்டும். அந்த இரண்டு வாயுக்களையும் அடக்கி சளிப்பற்றுன்னு சொல்லும்போது சுழுமுனையில வந்து பிராணவாயுவை செல்லும்படியாக நிறுத்த வேண்டும். அதுதான் வந்து சளிப்பற நிறுத்துதல். சுழுமுனா மார்க்கத்திலே பிராணவாயுவை சலனமர நிறுத்தி புலன் ஒடுக்கி, அதாவது ஐம்புலன்களிலே செல்லக்கூடிய மனத்தினை அப்படி செல்ல ஒட்டாமல் மீட்க வேண்டும். எளிய விஷயமா அதெல்லாம், அதெல்லாம் பூசையில பழக பழகதான் இந்த யோக பயிற்சி கைகூடும். ஆக ஏதோ கொஞ்ச நேரம் வந்து சில சூழல்கள்ல வந்து பயிற்சி கொடுத்து விட்டா உடனே அது வந்து விடாது. விடயப்பற்றுதான் நீங்குவது எத்தனை அரிய விஷயம் அதெல்லாம். அதெல்லாம் முப்பொருள் பற்றிய உண்மை, முப்பொருள் பற்றிய தெளிவு, முப்பொருள் பற்றிய சிந்தனை அது இருந்தால்தான் அது கைகூடும். முப்பொருள் சிந்தனை இல்லாமலையும் அது விடயப்பற்று நீங்கலாம், ஆனா அதுக்குரிய முடிவான பலன் கிடைக்காது. ஆகவே எல்லாம் விளக்கமாக பார்க்கலாம். இப்ப அந்த பாடலுக்கு பொருளை பார்த்துக்கணும். புலன் ஒடுக்கி விடயங்களின் வழி மனத்தை செல்ல ஒட்டாது மீட்டு முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து. முச்சதுரம் அதாவது முக்கோணம் சதுரம் இந்த மாதிரி வடிவங்கள்ல ஆறு ஆதாரங்கள் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கின்றன. அது மூலாதாரம் சுவாதிட்டானம் முதலாக சொல்வார்கள். அந்த ஆறு ஆதாரங்களின் அந்தர் மாதிரி காக்கிரமத்தை உணர்ந்து, அந்தர் மாதிரி காக்கிரமம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லி நாம அத பின்னாடி பார்ப்போம். அதாவது அந்த மாதிரி அக்கிரமம் அப்படிங்கறத அந்த அக்கிரமங்கள், அதாவது அக்ஷரங்களுடைய அக்ஷரங்களுடைய முறைமை என்று சொல்வார்கள், அக்ஷரங்களுடைய முறைமை என்று சொல்வார்கள். அவற்றை பற்றி விளக்கமாக நாம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது யோக நூல் பயிற்சி உடையவர்கள் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். அக்ஷரங்களுடைய ஒரு முறைமை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இதுவும் பொழிப்புரை பதவுரையில தான் இப்படி சொல்லியிருக்கின்றார். பொழிப்புரையில இன்னும் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கின்றார். மூலாதாரம் சுவாதிட்டானம் முதலாக ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆறு ஆதாரங்கள், அந்த ஆறு ஆதாரங்களில் உள்ள இந்த அக்ஷரங்களுடைய முறைமையினை நாம் தெரிந்து கொண்டு மூலாதாரம் தொடங்கி அந்த அதிதேவதைகளை தியானிக்கணும். அப்புறம் அவற்றின் அரும்பொருள் உணர்ந்து வருது. அந்த ஆறு ஆதாரங்கள், ஆறு ஆதாரங்களின் அரிய தேவதைகளை தியானித்து, ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு ஒரு அதிதெய்வம் இருக்கின்றது, அந்த அதிதெய்வத்தை தியானித்து அவ் ஆறு ஆதாரங்களிலும் அசபாசக்தி சிவான்மிகையாய் நிற்கும் முறைமையை நோக்கி, ஆறு ஆதாரங்களிலும் அசபைன்னு ஒரு சக்தி இருக்கின்றது, அது நிற்கும் முறைமையை நோக்கி அங்கு அணைந்து போய் மேலேறி மூலாதாரம் தொடங்கி அதற்குரிய அதிதெய்வங்கள் விநாயகர் முதலாகிய தேவதைகளை பொருந்தி ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து சென்று மேலாகிய பிரம்மரந்திரம் அளவும், ஆறு ஆதாரங்களையும் கடந்து மேலாக பிரம்மரந்திரம் நிற்கின்றது, அந்த பிரம்மரந்திரம் அளவும் இந்த அசபையோடு செல்ல வேண்டும். இந்த அசபாசக்தியோடு வந்து செல்லணும். சென்று அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்கம் அமுது, அந்த பிரம்மரந்திரத்தை சென்று அடைந்தால் அந்த பிரம்மரந்திரத்தில் என்ன இருக்குதுன்னா ஒரு தாமரை மொட்டு இருக்கின்றது, அதனை மலரச் செய்ய வேண்டும். அதனுடைய அந்த கேசரத்துக்குள்ள சந்திரமண்டலம் உள்ளது. அந்த சந்திரமண்டலத்தை மூல அக்னியினாலே அந்த சந்திரமண்டலத்தை இழக பண்ணினால் அதன் வழியாக ஒழுகும் அந்த சந்திரமண்டல அமிர்தத்தை உடல் முழுக்க நிரப்பி பூரண பிரகாசத்தை தியானித்திருத்தல், இதுதான் வந்து யோகம் செய்தல். சிவயோகங்கிறது இதுதான். இந்த சிவயோகத்தை இயமம் நியமம் முதலிய எட்டு உறுப்புகளாலும் கடைபிடித்து செய்தவர்கள், இதுல வழிபடப்படுவது அறுபத்திருமேனி தான். இயமம் நியமம் முதலிய எட்டு உறுப்புகளாலும் இந்த சிவயோகத்தை அறுபத்திருமேனியை வழிபட்டு இயற்றுபவர்கள் மேல கிரியைக்கு விசேடதிக்கை, இந்த யோகத்துக்கும் விசேடதிக்கை தான், விசேடதிக்கை பெற்று இவ்வாறு அறுபத்திருமேனியை நோக்கி வழிபாடு செய்பவர்கள் சிவந்தன் உருவத்தை பெறுவர், சிவ சாரூபமாகிய பதமுத்தியை பெறுவர் என்க. இப்ப இது குறித்து சில விளக்கங்களை போனா முத்தையா பிள்ளை அவர்கள் செய்துள்ளார். அவற்றை நாம் பார்ப்பது நமக்கு மேலும் விளக்கமாக இருக்கும். அசபைன்னு ஒரு சக்தி சொன்னார். அது என்ன அப்படின்னு சொன்னா குண்டலினி சக்தி என்பது. இது நாத வடிவாக இருப்பது. அதுவே அசபையாவது நாத வடிவாக இருக்கின்ற குண்டலினி சக்தி சொரூபம், இதைத்தான் அசபைன்னு சொல்றாங்க, அஜபா என்று சொல்வார்கள். ஆக இதை வந்து உள்ளார்ந்து உணரத்தான் முடியுமோ ஒழிய இதை வந்து நாம வந்து புறத்தை எடுத்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நாத வடிவாகிய குண்டலினி சக்தி சுரூபமாக இருப்பது அசபை என்பது. இது ஆறு ஆதாரங்களிலும் இந்த அசவையாகிய சக்தி நிற்கும் என்று இங்கே கதவுரை ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார். அதுக்கப்புறம் அட்டாங்க யோகம்னு சொன்னாங்க. இந்த யோகம் வந்து எட்டு உறுப்புகளை கொண்டது. இப்படி ஆறு ஆதாரங்களிலும் வழிபட்டு ஆறு ஆதாரங்களுக்கு மேலாக பிரம்மரந்திரம் என்ற இடத்தை அடைந்து அங்க உள்ள தாமரைக்கேசரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரம் என்ற இடத்தை இலக பண்ணி அந்த சந்திர அமிர்தத்தை உடல் முழுதும் தேக்கிக் கொள்ளுதல், அதான் முடிவான சாதனை இந்த யோகத்துல. இல்லையா, இந்த யோகம் வந்து எட்டு உறுப்புகளை கொண்டது. அந்த எட்டு உறுப்புகள் எவைன்னு சொல்கின்றார்? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுதான் எட்டு வகை. அது இயமம் என்பது என்னன்னா பொதுவான உலகியல் அறங்கள். ரொம்ப முதன்மையானது கொல்லாமை. கொல்லாமை, உண்மை கூறல், வாய்மைன்னு சொல்றாரு இல்லையா, திருவள்ளுவர். அதான் களவு செய்யாமை, பிறர் பொருளை விரும்பாமை, இந்திரியங்களை விடயங்களில் செல்ல ஒட்டாமல் அடக்குதல், இந்த மாதிரி இந்திரியங்களை வந்து தீய நெறிகளுக்கு செல்ல ஒட்டாமல் தடுத்தல், இந்த மாதிரி அடிப்படையான அறங்கள் தான் இயமம். நியமம் என்பது இந்த அடிப்படையான உலகியல் அறங்களோடு சமய ஒழுக்கங்களையும் கடைபிடித்தல், அதாவது சமயத்துக்குரிய ஆச்சாரங்களை எல்லாம் கடைபிடித்தல், பெற்ற பொருளிலே திருப்தி அடைதல். ஏன்னா மேலும் மேலும் பொருளீட்ட வேண்டும் என்ற முடிவில்லாத ஆசை சென்று கொண்டிருந்தால் இந்த மாதிரி யோக பயிற்சியில் ஈடுபட முடியாது. யாருனாலும் ஈடுபடலாம் என்று சொல்வதை இந்த காலத்தில் பார்க்கிறோம். பயன் தராது, நம்ம கூட்டத்தை வேணா கூட்டலாம் இல்லையா. ஆகவே பெற்றது கொண்டு திருப்தி அடைய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதான் நியமத்தில் அடங்குது. தெய்வ வழிபாடை முறைமையா வச்சுக்கணும் இல்லையா. அது தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற ஆச்சாரங்கள், பொதுவாக குளிப்போம், அது எல்லாருக்கும் உள்ளதுதான் இல்லையா. இந்த நேரத்துக்கு உரிய நேரத்தில் குளித்து இல்லையா, குளித்த பிறகு வந்து அதுக்கப்புறமும் உடலை சுத்தமாக வைத்திருத்தல் இருக்கின்றது அல்லவா. குளித்த பிறகும் உடலை வந்து சுத்தமாக வைத்திருக்கின்ற ஆச்சார முறைமைகள்லாம் இந்த நியமத்தில் அடங்கும். தவ ஒழுக்கத்தை கடைபிடித்தெல்லாம் நியமத்தில் அடங்கும். அப்புறம் ஆசனம், இது இருக்கும் முறை, இதுல இது பல வகைப்படுகின்றது. சுவாசனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அனுஷ்டானம் செய்வதற்கு ஏற்ற முறையிலே இருப்பது. பிராணாயாமம், இது பிராணவாயுவை அடக்க, பிராணாயாமம் வந்து இது நமக்கு தெரியும். பிராணாயாமத்திற்கு அப்புறம் இது மந்திர ஜபம் இல்லாமல், மந்திர ஜபம் இல்லாமல் பிராணாயாமம் செய்தல், மந்திர ஜபத்தோடு செய்தல் இருவகைப்படும். மந்திர ஜபத்தோடு செய்ததுதான் விசேஷமானது. பிரத்யாகாரம், இது வந்து உள்ளத்தை வந்து ஐம்புலங்களிலும் சிறிதும் செல்ல ஒட்டாமல் உள்ளத்தை நிலைநிறுத்துதல், இறை சிந்தனையிலே நிலைநிறுத்துதல், பிரத்யாகாரம். இதுதான் வந்து துறவு ஒழுக்கத்துக்கு மிக மிக முக்கியமானது. தாரணை, இது அந்த அதாவது பிரத்யாகாரங்கும் போது வெளி இச்சைகளில் மனதை செல்ல ஒட்டாமல் தடுத்தல், தாரணைங்கிறது அந்த இறை சிந்தனையிலே நிலைநிறுத்துதல். அப்படி நிலைநிறுத்திய உள்ளம் தான் தியான பயிற்சிக்கு ஏற்றது. அப்புறம் தான் தியானமே சொல்றாங்க, புறப்பற்றுகளை துறந்து உள்ளத்தை இறை சிந்தனையை நிலைநிறுத்தி அதுதான் தியான செய்கின்ற நிலையை பெறுதல். அதுக்கப்புறம் தான் தியானம் சொல்றாங்க. பிரத்யாகாரம், புறப்பற்றுகளை தடுத்தல், தாரணை, இறை சிந்தனையில் உள்ளத்தை நிலைநிறுத்துதல், அந்த தாரணைக்கு அப்புறம் தான் தியானம். அப்புறம்தான் தியானம் முடியும், அதனாலதான் முடியும். ராணுவம் அப்படின்னு சொன்னா, ராணுவத்தில் ஒருவர் பணியாற்றணும்னா முதல்ல எவ்வளவு பயிற்சி கொடுக்கின்றார்கள், உடல் ரீதியான பணி, அதுக்கு உடல் ரீதியாக எவ்வளவு கடுமையான பயிற்சி கொடுக்கின்றார்கள். அது ஏன் கடுமையா நமக்கு தெரியுது, நாம வந்து அந்த மாதிரியான முறைகள்லாம் வாழல, அதனால அங்க அவர்கள் புதிது புதிதாக சொல்வதாகவும் அது நமக்கு சிரமமாக இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் உடலுக்கு உகந்த முறைகளைத்தான் அவர்கள் பயிற்சியாக கொடுக்கின்றார்கள். அந்த பயிற்சி வந்து அந்த ராணுவத்தில் பணியாற்றுவதற்கு நல்ல துணை செய்கின்றது. அதுபோல இந்த தியானம் செய்வதற்கு உள்ளத்தாலேயே சிவபெருமானை வழிபடுதல் என்பது எவ்வளவு பெரிய சாதனை. அது அதற்கேற்றபடி உள்ளத்தை வந்து பண்படுத்தணும், புற இச்சைகளிலே அந்த உள்ளம் சாராதபடி அதனை தடுக்க வேண்டும், அது பிரத்யாகார பயிற்சி. அப்புறம் அவனை சிந்தித்து சிந்தித்து பழக வேண்டும், அது தாரணை பயிற்சி. அந்த சிந்தனையிலே அவன் நிலைநிறுத்தி விட்டால் மேற்கொண்டு நன்றாக மேலும் மேலும் வழிபாடு செய்வதற்கு பழகுதல், அதுதான் தியானம். மூர்த்தியின் சொரூபத்தை மனதால் பாவித்து சிந்தித்தல், அதுதான் தியானம். சமாதி என்பது மூர்த்தியாகிய தோற்றமும் சிந்தித்தலாகிய தொழிலும் சிந்திக்கின்ற தானும் என்ற பேதங்களின்றி அந்த மூர்த்தியோடு இரண்டர கலத்தல், இது உள்ளத்தால் செய்தல். ஞானியும் இரண்டர கலப்பான் சிவத்தோடு, அது உள்ளமும் கடந்து அவன் அருளாலேயே அது கலந்து விடுவான். இது இங்க வந்து உள்ளத்தோடு கூடி மனதோடு கூடி செய்தல், அதான் இந்த யோக சமாதிக்கும் அந்த ஞான நிலையில உள்ள மூர்த்திக்கும் உள்ள வேறுபாடு. ஆக தியானிக்கின்ற மூர்த்தியோடு கலந்து விடுதல் சமாதி. இவ்வாறு எட்டு நெறிகள் சொல்கின்றார்கள் இல்லையா. இதுல ஆறு ஆதாரங்கள் சொல்கின்றார்கள். மூலாதாரம், சுவாதித்தானம், முதலியன்னு சொன்னார்கள். மொத்தம் ஆறு ஆதாரங்கள் எவைன்னு பார்த்தோம்னா, மூலாதாரம், சுவாதித்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை என்பன, ஆக்ஞை என்றும் இதை சொல்வார்கள். இந்த ஆறு தான் ஆதாரங்கள். இது மூலாதாரம், புதத்துக்கு இரண்டு அங்குலத்திற்கு மேல், லிங்கத்திற்கு இரண்டு அங்குலத்திற்கு கீழ் உள்ள இடம் என்று போனாமுத்தே அவர்களை அவர்கள் நமக்கு குறிப்பு தருகின்றார்கள். இவ்விடத்தில் முக்கோணம், சதுரம் போன்ற வடிவங்கள்லாம் ஆதாரம் இருக்கும் சொன்னார்கள். இந்த மூலாதாரம் முக்கோண வடிவமா இருக்கும், அவ்வடிவத்தில் நான்கு இதழ்களை உடைய செந்தாமரையும், அப்புறம் அதற்குன்னு அக்கரங்கள், நான்கு அக்கரங்கள் இருக்கின்றன, அதையும் குறிப்பிடுகின்றார். இவ் ஆதாரத்தில் விளங்கும் அதிதெய்வம் விநாயகர். அப்புறம் சுவாதிஷ்டானத்திற்கு இடம் எது? சுவாதிஷ்டானத்திற்கு தானம் லிங்க மூலம், வடிவு ஆறு கோணம், அக்கோணத்தில் அநேக காந்தியினை உடைய, காந்தினா ஒளி, அநேக பெரும் ஒளியினை உடைய ஆறு இதழ் தாமரை இருக்கும், அந்த தாமரையில ஆறு அக்கரங்கள் இருக்கும். இந்த ஆதாரத்திற்கு தேவதையாக விளங்குவர் பிரம்மா. அதற்கு மேலா உள்ள ஆதாரம் மணிபூரகம், இதற்கு தானம் நாபி, வடிவு மூன்று வட்டம், ரத்னப்பிரபை போன்ற பத்து இதழ்களை உடைய தாமரை அவ்விடத்தில் இருக்கும். ஆக இந்த யோக நூல்கள்லாம் நிறைய வளமுடியிலே இருக்கின்றன. அதுல சிவயோக சார்பான நூல்கள் தான் நமக்கு பிரமாணம் இல்லையா. இப்ப பூசைன்னு எடுத்துக்கிட்டா பிற தேவதைகளுக்கும் பிற வேறு வேறு விதிமுறைகள் படி, வேறு வேறு ஆகமப்படி பூசை எத்தனையோ இருக்கு. அதே மாதிரி இந்த அக வழிபாட்டிலையும் பல பேதங்கள் இருக்கின்றன. இந்த யோகம்ன உடனே நம்ம எல்லாத்தையும் ஒன்னா நினைச்சிடக்கூடாது. சிவயோகமே யோகம், அல்லாத யோகம் அவயோகம் என்று அறி என்று சொல்லி நம்முடைய திருக்கழிச்சுப்படியார் கூறுகின்றது. அதனால மற்ற யோகங்களுக்கும் பயன் உண்டு, ஆனா சிவயோகத்துக்கு தான் பெரும் பயன், சிவ சாரூபம் கிட்டுகின்றது. அப்ப மணிபூரகத்திற்கு தானே நாபி, இதன் வடிவம் வந்து மூன்று வட்டம், ரத்னப்பிரவை போன்ற பத்து இதழ்களை உடைய தாமரை இருக்கும், அதுல பத்து அக்ஷரங்கள் இருக்கும். இதான் அது கூடிய அக்ஷரங்களை சொன்ன. இந்த அக்ஷரங்கள் ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் அக்ஷரங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதைத்தான் வந்து இங்க நம்ம பதவுரை ஆசிரியர் வந்து அந்தர் மாதிரி காக்கிரமம் என்று சொன்னார்கள். அந்த இந்த அக்ஷரங்களின் முறைமையை உணரணும். ஒவ்வொரு ஆதாரங்களையும் இத்தனை தன அக்ஷரங்கள் இருக்கு, அந்த அக்ஷரங்களை உணர வேண்டும். அதுதான் இங்க சொன்னார். அத வந்து இங்க விளக்கத்துல வந்து போன முத்தியாவிலை அவர்களும் சொல்கின்றார். உயிர் மெய் என்ற இருவகை அக்கரங்களின் கிரமத்தை உணர்ந்து, கிரமம்னா முறைமை, அந்த அக்கரங்களுடைய முறைமையினை உணர்ந்து என்று சொன்னார். சரி, நம்ம என்ன ஆதாரங்கள்லாம் பார்த்தோம்? மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த கடைசியா பார்த்த மணிபூரகம் இருக்கு. மூலாதாரத்துக்கு அதிதெய்வம் விநாயகர், மூலாதாரம் சுவாதிஷ்டானத்திற்கு பிரம்மா, மணிபூரகத்துக்கு திருமால் அதிதேவதை விஷ்ணு, அப்புறம் அநாகதம், மணிபூரத்துக்கு மேல அநாகதம். அநாகதத்திற்கு இடம் வந்து இருதய கமலம், இதன் வடிவு முக்கோணம், இதில் பொன் போன்ற நிறத்தினுடைய பனிரெண்டு இதழ் தாமரை இருக்கும், பனிரெண்டு அக்ஷரங்களும் அதுல இருக்கும். இந்த ஆதாரத்திற்கு அதிதெய்வம் வந்து ருத்ரன். இதற்கு மேல உள்ள ஆதாரம் விசுத்தி, அதற்கு இடம் கண்டம், அதாவது தொண்டை. இந்த ஆதாரத்தின் வடிவம் அறுகோணம், இதில் வெண்மை நிறமுடைய பதினாறு இதழ் தாமரை இருக்கும், ஆகவே பதினாறு அக்ஷரங்கள் இருக்கும். இந்த ஆதாரத்தில் விளங்கும் தேவதை மகேஸ்வரன். இந்த ஆக்கினைக்கு மேலாக விசுத்திக்கு மேலாக ஆக்கினை இருக்கிறது. விசுத்திக்கு மேலாக ஆக்கினை, ஆக்கினைக்கு தானம் புருவ நடு, இதில் இரண்டு இதழ்களை உடைய செந்தாமரை இருக்கும், இதில் ரெண்டு அக்ஷரங்கள் இருக்கும். இதில் விளங்கும் அதிதேவதை சதாசிவர். இவ்வாறு ஆறு ஆதாரங்களையும் பார்த்தோம். இந்த ஆறு ஆதாரங்களையும் தனக்கு ஆசனமாக கொண்டு அவற்றுக்கு மேலாக பிரம்மரந்திரம் உள்ளது, அதுல ஆயிரம் இதழ்களுடைய தாமரை மலரிலே பரமசிவன் எழுந்தருளியிருப்பார் என்று இவ்வாறு நமக்கு போனா முத்தியாபிள்ளை அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். மேலும் யோக நூல் வல்லார்வாய் கேட்டு மேலும் செய்திகளை நாம் விரிவாக அறிந்து கொள்ளலாம். இதற்கு நம்முடைய சுவாமிகள் சொல்கின்ற கொளிப்புரை, ஏனைய சரியை கிரியர்கள் சொன்னது போலவே சுருக்கமாக ஒரே வாக்கியத்திலே சொல்கின்றார். அந்தந்த முறைமைப்படி அப்படியே சொல்கின்றார். அகத்தொழில் மாத்திரையானே அருவத்திருமேனியை நோக்கி செய்யும் வழிபாடு யோகம் எனப்படும் என்பதா. யோகம் என்பது இந்த புறத்தொழில் கிடையாது, அகத்தொழில் மட்டும்தான், உள்ளத்தாலேயே செய்யக்கூடிய வழிபாடு, அது அருவத்திருமேனியை நோக்கி செய்யப்படும் வழிபாடு யோகம். இதற்கும் உரிய தீக்க விசேடம் தான். சமய தீக்கையினாலே நாம வந்து சரியை செய்வதற்குரிய தகுதியினை பெறுகின்றோம், விசேட தீக்கையினாலே கிரிய யோகம் என்ற இரண்டும் அனுட்டிக்கக்கூடிய தகுதியினை பெறுகின்றோம். அதான் சிவஞானபோதத்தில் சொல்லும் பொழுது சரியைன்னு சொல்லிட்டு கிரியா யோகம் என்று சேர்த்து சொல்வார். மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துடி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கூட ஆகலாம் அப்படின்னு ஒரு ஏது சொல்வார் மெய்கண்டார். அந்த இடத்துல சரியை என்று சொல்லி அப்புறம் கிரியா யோகம் அது ரெண்டையும் இணைத்து சொல்லுவார். ஏன்னா சரியைக்கு தீக்கை வந்து சமய தீக்கை, அது தனி. ஆனா கிரிய யோகம் ரெண்டருக்கும் விசேட தீக்கை ஒன்றுதான். அந்த ஒற்றுமை இருப்பதனால கிரியை யோகத்தையும் இணைத்து கிரியா யோகம் என்று சொன்னதாக நம்முடைய சிவஞான சுவாமிகள் அருமையாக இங்கே நமக்கு விளக்கம் தருவார்கள். அது நம்முடைய சிந்தனைக்கு இங்கே வருகின்றது. சகமார்க்கம் உளத்தல் என்று நாம வினை முடிவு செய்ய வேண்டும். சகமார்க்கம்னு பாடலின் தொடக்கத்தில் இருக்கின்றது, உளத்தல் என்று இறுதி அடியிலே இருக்கின்றது. அது சகமார்க்கம் உளத்தல் என்று கூட்டி வினை செய்யணும். அதாவது சகமார்க்கம் பயிலுதல் என்பது என்ன? உளத்தல் அந்த முயலுதல் பயிலுதல். இவ் யோகம் உழந்தவர் என எடுத்துக்கொண்டு உரைக்க, கடைசியில் என்ன இருக்கு? உழந்தவர் அப்படின்னு இருக்கு. உழந்தவர்னா எதை உழந்தவர்? உழந்தவர்னா முயற்சி செய்தவர், பயிற்சி செய்தவர், எதை பயிற்சி செய்தவர்? இந்த யோகத்தை பயிற்சி செய்தவர். அப்ப இந்த யோகத்தைங்கிறத அங்க நம்ம வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவ் யோகத்தை உழந்தவர் அப்படின்னு, இவ் யோகம் உழந்தவர் என எடுத்துக்கொண்டு உரைக்க என்று கூறினார். ஆக இவ்வாறு சாத மார்க்கமாகிய சரியை குறித்தும், புத்திர மார்க்கமாகிய கிரியை குறித்தும், சக மார்க்கமாகிய யோகம் குறித்தும் சொல்லக்கூடிய பாடல்கள், அருமையான பாடல்கள், அரிய பல செய்திகளை தமகத்தை உடைய பாடல்கள், இவற்றையெல்லாம் சிவஞான சுவாமிகளுடைய உரையின் துணை கொண்டு நாம் பார்த்தோம். இது எஞ்சி இருப்பது முடிவான நிலைத்த பரமுத்தியை தரக்கூடிய ஞானம், அது சன்மார்க்கம் எனப்படும். அதனை சொல்லக்கூடிய பாடலை இப்பொழுது பார்க்கலாம். சன்மார்க்கம் சகலகலை புராண வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பரமும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் வளவும் கீழாக மேலாம் பதிவசு வாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான நேயமுடு ஞாதிருவும் நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர்கானே. சன்மார்க்கம் இதுவும் நாம பதவுரை பார்ப்பது நமக்கு நலம்பயக்கும். சன்மார்க்கம் நன்னெறியாவது, சன்மார்க்கத்துக்கு நேரடி மொழிபெயர்ப்பு நன்னெறி. நன்னெறியாவது நமச்சிவாயவே என்று அப்பர்பெருமான் திருவாக்கம் நமக்கு நினைவு பெறுகின்றது. நன்னறின்னா நம்ம ஏதோ சாதாரணமா நன்னறின்னு உலகியல் எத்தனையோ சொல்கின்றோம். ஆனா ஆன்மாவிற்கு முடிவான நன்மை, சிறிதும் தீமை கலவாத நன்மை, ஒரு நாளும் ஆன்மாவை விட்டு நீங்காத நன்மை என்று சொன்னால் அது சிவப்பேறுதான். அந்த சிவப்பேராகிய நன்மையினை அருளும் நெறி அதுதான் நன்னெறி. அதுதான் சிறப்பாக நன்னெறின்னு சொல்லப்படும். அந்த நன்னெறியும் ஞான நெறிதான், அதுதான் சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. சன்மார்க்கம் நன்னெறியாவது சகலகலை புராணம் வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம் பரவும் உணர்ந்து, இந்த எல்லா கலைஞானங்களையும் பெற்றிருக்கணும். ஞானியாகணும் வந்து இவையெல்லாம் அபரஞானம்னு சொல்லப்படும். அபரஞான கலவை கடந்தவர் தான் பரஞானத்தை பெற முடியும். சொன்னார்கள் மணிமாசக பெருமானை பற்றி சொல்லும்பொழுது வாதவரிகள் புராணத்திலே அவர்கள் 16 வயதுக்குள்ளாக எல்லா ஞான சாத்திரங்களையும் பயின்று தெரிந்தார்கள் என்று கூறுவார். சகலகலை புராண வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பரமும் உணர்ந்து, பாடலே நமக்கு பொருள் புரியுது. எல்லா கலைஞானங்களும் புராணங்களும் வேத சிவாகமங்களில் உள்ள கர்மகாண்டங்களும் ஏனை நூல்களும் மற்ற சமய சாத்திரங்கள் பலவும் ஆராய்ந்து, வேதம்னு சொன்னதே இங்க கர்மகாண்டத்தை குறிக்கிறதாம். வேதத்தோட கர்மகாண்டம் மட்டுமல்ல சிவாகமத்துடைய கர்மகாண்டத்தையும் குறிக்கிறதாம். அப்படிதான் பதவுரை சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் உரையாசிரியர் சிவஞான சுவாமிகள் விசேட குறிப்பிலே அவ்வாறு சொல்லி உள்ளார்கள். அதனை பின்பற்றி இங்க பதவுரை சொல்லியிருக்கிறார். சரி, எல்லா சமய சாத்திரங்களையும் சைவ நூல்களை மட்டுமல்ல எல்லா சமய சாத்திரங்களையும் அறியணுமா? ஞானம் என்பது அறிந்து எப்படிப்பட்ட உணர்ச்சி கைவரப்பெறணும்? பல்மார்க்க பொருள் வளவும் கீழாக, கீழாக கழித்துன்னு இருக்கும். கழித்துங்கிற சொல்ல நாம சேர்த்துக்கொள்ளணும். பல்மார்க்க பொருள் வளவும் கீழாக கழித்து அடைப்பு குறியில போட்டிருக்காரு பாருங்க. பல வழிப்படுகின்ற பொருள் முழுவதும் கீழ் என கண்டு கழித்து. ஆக பிற சமயம் கூறுகின்ற பொருள்கள் எல்லாம் சித்தாந்த கருத்துக்கு கீழானவை, அதாவது படிமுறையில் இருப்பவை. ஏற்கனவே சொன்னதுதானே, அது கீழானவைன்னு உணராட்டா சித்தாந்தத்தினுடைய மேன்மையை உணர முடியாதான். அது உங்க விசேட குறிப்பில் சொல்லுவாங்க. அதனாலதான் கீழாக கழித்து மேலாம் பதிபசு பாசம் தெரித்து, மேலாய பதிபசு பாசம் என்னும் முப்பொருளையும் உணர்த்தி. தெரித்துனா உணர்த்தி, உணர்த்தினா பொது இயல்பில் வைத்து உணர்த்தி. உண்மை இயல்பு அப்புறம்தான், முதல்ல பொது இயல்பு, பொது அதிகாரம் முடிச்சுதானே உண்மை அதிகாரம். அதான் பதிபசு பாசம் என்னும் முப்பொருளையும் தடத்தலக்கணத்தின் வைத்து வகுத்து உணர்த்தி. தடத்தலக்கணம்னா பொது இயல்பு, அதற்கு மேலே எப்படி உணர்த்துவார்கள் என்பதை நாம வந்து வருகின்ற சிந்தனையிலே செய்கின்றோம். ஆக இப்பொழுது ஞானத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஒரு பாதி தெரிந்து கொண்டோம். ஞான நெறியாகிய நன்னறி என்பது